நீல மரத்தில் கூடிய தென்னிந்திய நட்சத்திரங்களில் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ள மரத்தின் கூடியில் தயாரிப்பு அஷ்ரப்.
நண்பர்களுக்கிடையே செய்து கொள்ளப்பட்ட ஒரு கியூ அண்ட் கெட் பாலிசி உடன்பாடுதான் நான் திரைப்படம் போல் தெரிகிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவர் விஜய் ஆண்டனியா அல்லது ஜீவா சங்கரா, அது புரியாத புதிர். இன்றைய கள்ளமனத்தின் கோடியிலே நான் திரைப்பட இயக்குனர் ஜீவா சங்கர்.
உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும்.
வணக்கம் இயக்குனர்.
வணக்கம. வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா இலங்கை தமிழ் மக்களை சந்திக்கல நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன்.
நான் திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
நான் திரைப்படம் வந்துட்டு நிச்சயமா ஒரு வந்துட்டு புது விதமான அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு அறிமுகம் இசையமைப்பாளர் அறிமுகமான விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க படம். அதனால வந்துட்டு இது வந்து மியூசிக் டைரக்டர் தானே, ஒரு பாட்டு பாடுவாரு மாத்த சுத்தி பாடிக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது கம்ப்ளீட்டா 100% ஒரு ஹார்ட் கோர் த்ரில்லர் ஃபிலிம் இது. இங்க விஜய் ஆண்டனியா ஒரு ஒரு அறிமுக நாயகனா இல்லாம நிறைய படங்கள்ல நடித்த அனுபவம் மிக்க ஒரு நடிகனா இந்த படத்தை வந்துட்டு நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ்ல அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. இசை மியூசிக் சைட்ல பாத்தீங்கன்னாக்க பாடல்களை விட ரீரெக்கார்டிங்க்கு வந்துட்டு அவ்வளவு சிரத்தை போட்டு அந்த மியூசிக் பண்ணிருக்கிறாரு. நீங்க அதுக்கு படம் பார்க்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப சமீபத்துல வந்திருக்கிற மத்த தமிழ் படத்தை விட நிச்சயமா இது வந்துட்டு ஃபார் ஃபார் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க போய் டிவிடியில் உட்காந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. தியேட்டர்ல போய் உட்காந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு நல்ல படம் பார்த்தோங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும்.
உங்களால தான் விஜய் ஆண்டனி நடிகரானாரா அல்லது விஜய் ஆண்டனியால் நீங்கள் இயக்குனானீங்களா?
நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு 96 இருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் காலேஜ்ல, லயோலா காலேஜ்ல. நான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு நான் ஒளிப்பதிவாளர், பேசிக்கலா மறைந்த ஒளிப்பதிவாளர் ஜீவா சாருக்கு நான் வந்துட்டு 8.5 இயர்ஸ் நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ திடீர்னு எனக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபில இருந்து வந்துட்டு டைரக்ஷன் ஒரு இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரிதான் விஜய் ஆண்டனி வந்துட்டு அவர் மியூசிக் டைரக்டர் இருந்ததுக்கு அப்புறம் சடனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சோ அவரே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. நாங்க நல்ல நண்பர்கள்ங்கிறதுனால நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிப்போம். ஒரு நாள் யதார்த்தமா அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த கதையை பத்தின விஷயங்கள் கேட்டாரு, டீடைல்ஸ் சொன்னேன். ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அவருக்கு. இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா. பட் அவர் நடிக்கிறேன், நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓகே ஃபைன், நம்ம நம்பி இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நாமே அவரை நம்பி படத்தை ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற உணர்வுல வந்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதனால வந்துட்டு என் மூலமா அவர் கதாநாயகனா அறிமுகமானார்னு சொல்லலாம், அவர் மூலமா நான் இயக்குனர் அறிமுகமானேன்னு சொல்லலாம்.
ஓகே, உங்களோட தயக்கம் அவர் நடிக்க மாட்டார் என்றா அல்லது உங்களோட கதைக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார் என்றா?
இந்த தயக்கம்ங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு வந்துட்டு அவரை இந்த கேரக்டரை வந்துட்டு நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் இசையமைப்பாளராக எனக்கு நல்லா தெரியும், அவரை ஃப்ரெண்டா தெரியும். இவரு ஹீரோவா ஸ்கிரீன்ல இருக்கும்போது எப்படி இருக்கும், இந்த கதாபாத்திரம் கரெக்டா சூட் ஆகுமா, ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்துட்டு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுதான், வேற ஒன்றும் கிடையாது.
உங்களோட சிவியை சொல்லுங்களேன் கேட்போம்.
என் பேரு சங்கர், திரைப்படத்துக்காக ஜீவா சங்கர் பேரை மாத்திருக்கேன். என் நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க, நான் தான் லாஸ்ட் பையன், சகோதரிகள் யாரும் கிடையாது. டுவெல்த் வரைக்கும் நான் தஞ்சாவூர்ல தான் படித்தேன். அப்புறம் காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னை லாயலா காலேஜ்ல 95 96 ஜாயின் பண்ணேன். விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். அப்புறம் அது படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டு ஒளிப்பதிவு தான் என்னோட எதிர்காலம்னு டிசைட் பண்ணதுனால ஒளிப்பதிவாளர் ஜீவா சார்ட்ட வந்துட்டு அசிஸ்டண்டா சேர்ந்தேன். வாலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல். அதுலேருந்து வந்துட்டு ஒரு 8.5 வருஷம் வந்துட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் 11 படங்கள் நான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இண்டிபெண்டா வந்துட்டு ஆனந்த தாண்டவம்னு ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒளிப்பதிவாளரா ஒர்க் பண்ணேன். இப்போ நான் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளர் கம் இயக்குநராக ஒர்க் பண்ணிருக்கேன். அது உங்க திருமணம் ஆகல? இன்னும் திருமணம் ஆகலை.
ஏன் திருமணம் ஆகவில்லை?
ஏன் அப்படின்னு கேட்டா, என்னோட கனவுன்னு ஒண்ணு இருந்தது, அதை நான் அச்சீவ் பண்ற வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளயும் போறது சரியின் படல. அந்த காரணத்துக்காக திருமணத்தை பத்தி நான் யோசிக்கல.
இதுக்கு பிறகு நடக்கும் யோசிப்பீங்களா?
என்னதான்
பணம் பொருள் காசு செல்வாக்கு இருந்தாலும் தன் பிள்ளைக்கு திருமணம் முடித்து பார்க்க வேண்டும் என்ற கனவும் எதிர்பார்ப்பும் இருக்குமே உங்கள் பெற்றோருக்கும்?
இல்ல, நிச்சயமா என் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெரிய வருத்தம் அதுல நான் இல்லைன்னு சொல்லல. என் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெரிய வருத்தம் உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கேன்னு. ஆனா இன்னைக்கு வந்து நான் அங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து ஒரு 15 வருட காலம் வந்துட்டு தனியா இருந்து இங்க சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது எனக்கு. இருந்து இந்த திரைத்துறையில வந்துட்டு எனக்கான ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் திரைப்படமா அதை பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா அந்த விதத்துல அவங்களுக்கு சந்தோஷம். கல்யாணம் பண்ணிக்காததுக்கான காரணம் வந்துட்டு சரியான வழியில நான் வந்துட்டு வேற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்காக தான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க உணர்ந்துருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு துணைன்னு ஒரு விஷயம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற லெவல்ல வந்துட்டு நான் தனியா இருக்கேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்ற உங்க ஆசையை நிறைவேற்ற ட்ரை பண்றேன்.
வேற மாதிரி அந்த காதல் தோல்விகள் அப்படி இப்படி ஒன்றும் இல்லையே?
இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப நல்ல ஒரு பெண்ணை நான் லைஃப்ல சந்திச்சேன். பட் என்ன, அவங்க கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறப்ப வந்துட்டு அந்த பெண்ணோட பெற்றோருக்கோ அந்த பொண்ணுக்கோ வந்துட்டு நான் வந்து அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன் அப்படிங்கறது வந்துட்டு என்னோட தொழில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல லெவல்ல இருக்கேன் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுதான் முக்கியமான விஷயம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலங்கிறதுனால என்னால வந்துட்டு அந்த பெண்ணுக்கு திருமண விஷயங்கள் பத்தி பேச்சு நடக்கும்போது நான் வந்து ப்ராப்பரான ஒரு வேலை வந்து செட்டில் ஆகல. லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த காரணங்கள்னால வந்துட்டு காதலிச்சவங்க ஒரே ஒரு பாவத்துக்காக சும்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்துறது சரின்னு படல. ஸோ அதனால என்னோட எல்லா விதத்துலையும் நல்ல ஒரு பையனை தான் அவங்க அப்பா அம்மா பாத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த பொண்ணை அவங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கும் பெரிய சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நான் காதலிச்ச பையன் ரொம்ப சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட ஹாப்பியா இருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரில. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஸோ இது வந்துட்டு தோல்வி எல்லாம் நிச்சயமா கிடையாது. ரொம்ப சந்தோஷமா எங்க லைஃபை நாங்கள் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் நான்
சொல்லுவேன். குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் கூவுலர்ந்து கடமை வென்றது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ.
நட்சத்திரங்களில் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ளமரத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரப்.